இயேசு கிறிஸ்துவினுடைய புதத்தை குறித்து நம்ம சிந்தித்து வருகிறோம். யோவான் சுவிசேஷம் 2:1-11. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது நிறைய மறையப்படுத்த ஒரு விஷயம், பரிச்சயமான ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம், புரிஞ்ச விஷயம். எனக்கு தெரிஞ்ச இந்த யோவான் சுவிசேஷத்தை ஒரு 4 முறை நான் இங்கே ரொம்ப சர்ச்சையிலே நான் ப்ரீச் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த திருப்பியும் படிக்கிறப்ப கடவுள் என்னோடு பேசினதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். வேதம் வாசிக்கிறப்ப இந்த வேதம் படிக்கிறப்பே ஒரு விஷயத்தை தெரிஞ்சோம், நேசிச்சு வாசிக்கும். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தை நேசிக்காம வாசிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை நேசிச்சு வாசிக்கணும், அப்பதான் அது புரியும். இல்லாடி புரியாது, வேதம் நேசிக்காம வாசிக்கலாம், நிறைய வாசிக்கணும். பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்கலாம், 300 கூட 100 தடவை கூட நீங்க வாசிச்சு முடிச்சிருக்கலாம். ஆனா புரிஞ்சா என்ன புரிஞ்சு, ஏது புரிஞ்சு, என்ன சொல்லியது, அதான் விஷயம். இப்ப இந்த யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இந்த யோவானுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், கடவுள் தெய்வீகமானவர். அவர் சொல்றார் யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல சொல்லும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கடவுள் இருந்தார், கடவுள் எப்ப இருந்தார், நித்தியத்தில் இருந்தார். கடவுள் அறிய முடியுமா, அறிய முடியாது. மனுஷன் கடவுள் அறிய முடியாது. மனுஷன் கடவுளை அறியணும் அப்படின்னா கடவுள் தன்னை மனுஷனுக்கு வெளிப்படுத்தினாதான் கடவுளை அறிய முடியும், இல்லாட்டி அறிய முடியாது. என்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கவங்கட்டெல்லாம் கேட்டீங்கன்னா என்னை பத்தி ஃபுல்லா சொல்ல முடியாது. இப்ப கிருபாட்டை கேட்டவன் சொல்லுவான், மாலின்ட்ட கேட்டவன் சொல்லுவான், பாப்பாட்டை கேட்டவன் சொல்லுவான், ஜெர்ஷாட்டவன் கேட்டா, ஜூட்டை கேட்டவன் சொல்லுவான், அமுதாட்ட கேட்டவன் சொல்லுவான். என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா அமுதாவும் ஜூடும் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இவங்களுக்கே என்னை பத்தி தெரியாது, என்னை பத்தி நான் சொன்னாதான். இப்ப கடவுளை அறியணும் அப்படின்னா கடவுள் தன்னை பத்தி சொல்லியிருக்கணும், கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்தின ஒரே ஒரு இடம் வேதாகமம் மட்டும்தான். வேதாகமத்தை தவிர கடவுள் தன்னை எங்கேயும் வெளிப்படுத்தல. அதனாலதான் வேதம் வந்து சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது, வேதம் போதுமானது அப்படிங்கிறது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தின வேதத்தை தாண்டி வேறு எதையும் நீங்க சிந்திக்கவே கூடாது. ஆனா அடிப்படையா இருக்கணும், வேதத்தை கையில வச்சுட்டு வேதத்துக்கு வெளியில என்னுடைய யோசனை, என்னுடைய புத்தி, நான் வர்றப்ப பேசினாரு, அதெல்லாம் இந்த அட்டர் நான்சென்ஸ். அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு நீங்க போவே கூடாது. பைபிள் மட்டும்தான், எதுனாலுமே கடவுள். இப்ப வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப கடவுள் அந்த உலகத்துல யோவான் சுவிசேஷகன் அந்த அப்போஸ்தலன் வந்து கடவுளை வெளிப்படுத்துறாரு. அவர் எழுதுறார், கடவுள் சொல்ல சொல்ல அவர் எழுதுறார். என்ன எழுதுறார், கடவுள் எழுதுறார். அதே யோவான் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். 1 அதிகாரம் 18 சொல்றார். கடவுள் அறிய முடியாது, குமாரன் தான் வெளிப்படுத்துறேன். வேதம் வேதாகமம் எழுதுறப்பே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாத்ரையாகமம் 3:15 மோசே முச்செடியில் நின்றுட்டு இருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட வேதம் வந்து 4000 வருஷ சரித்திரம், வேதம் எழுதப்படுகின்ற காலம் கிட்டத்தட்ட 2400 வருஷத்துக்கு பின்னால் எழுதப்படுது. 2400 வருஷத்துக்கு பின்னால் எழுதப்படுது. முதல் முதல் மோசே தான் வேதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். முதல் முதல் மோசே வேதத்தை எழுத ஆரம்பிக்கிறப்ப கடவுள் முத ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்றார். யார் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, கவனிக்கணும், இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறேன். காட்னா யார்னா இருக்கிறவர், பேஸ் அடிப்படை சிந்தனை. காட் இஸ் இட்டர்னல் காட், எப்பொழுதுமே கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாத ஒரு காலம்ங்கிறதுலாம் கிடையாது. படைப்புக்கு முன்னதாகவும் கடவுள் இருக்கிறார், படைப்புக்கு பின்னதாகவும் கடவுள் இருக்கிறார், படைப்புக்கு முன்னதாகவும் இப்பொழுதும் எப்பொழுதும், அதனால நேற்றும் இன்றும் என்றும் கடவுள் இருக்கிறார். கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார். கடவுள் இல்லாத ஒரு காலங்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலையும் சரி, நித்தியத்திலையும் கிடையாது, எப்பொழுதுமே கடவுள் இருக்கிறார். இந்த கடவுளை தான் இப்ப வெளிப்படுத்துகிறார். இப்ப அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The word became flesh அப்படிங்கிற இந்த வார்த்தை மாம்சமாகின்றது. கடவுளை மனுஷன் அறிய முடியாதுங்கிறதுனால கடவுள் தன்னை வெளிப்படுத்த முடியாத கடவுள் என்ன செய்யறாருன்னா, மாம்சத்துல வெளிப்படுகிறார். மாம்சத்துல வெளிவந்த தேவன், அதனால அவர் சொல்றப்ப அந்த யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, யோவான் ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த கிரேக்க கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேதம் படிக்கிறப்ப ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரேக்க கலாச்சாரம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா, மாம்சம் கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மாம்சம் கெட்டது, ஆத்துமா நல்லதும். இப்ப யோவான் என்ன சொல்றார் அப்படின்னா, வார்த்தை மாம்சமானுச்சுங்கிறார். ஏன் வார்த்தை மாம்சமானுச்சுன்னு சொல்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் கெட்டதுன்னு சொல்றான். இல்லப்பா, அதனாலதான் சொல்றாரு, இந்த யெகோவா சாட்சிக்காரன்லாம் வந்து இயேசுவை கடவுள்னு சொல்ல மாட்டான். யோவான் அழுத்தமா சொல்றாரு, இயேசு கடவுள்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிங்கிறார். ஏசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னாலே ரட்சிப்பு கிடையாது. ஏசு கிறிஸ்து இல்லைன்னா கடவுளை யாரும் அறியவே முடியாது. ஏசு கிறிஸ்து தான் பாவிகளினுடைய ரட்சகர். ஏசு கிறிஸ்து தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர். அப்ப யோவானுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, கடவுள் தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து, கடவுள் இந்த உலகத்துல மனுஷனா வந்தார். அவர் ஏசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்துல வார்த்தையாய், நித்தியத்துல வார்த்தையாய் இருந்தவர், இந்த உலகத்துல வார்த்தையாக வருகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த அல்டிமேட் கோல் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னா, அவர் கடவுள், தெய்வீகமானவர், கடவுளாக இருக்கிறார், ஒரு மனிதனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபிக்கிறார். ஏன்னா தான் கொலோசியர்ல சொல்லும் பொழுது அவர் சொல்றப்ப சொல்றாரு, 2:9 தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசுவை இந்த உலகத்துல வந்தப்ப, அவர் வந்து இந்த உலகத்துல மனுஷனா வரப்ப தெய்வீகத்தை விட்டுட்டு இங்க வந்தாருங்கிறதெல்லாம் கதை, அது பொய். ஏசு இந்த உலகத்துல இருக்கிறப்ப பூரண கடவுள், பூரண மனிதர். அதுதான் மனசுல வச்சுக்கணும், அதெல்லாம் இறையியல். தெரியாம நீங்க பைபிள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த யெகோவா சாட்சி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லவே முடியாது. இவங்க சும்மா போலித்தனமான சில விஷயங்களும் உளறிட்டு இருப்பாங்க. ஏசு கிறிஸ்து கடவுள், திரித்துவத்தினுடைய 2வது நபர், அவர் பூரண கடவுள், அவர் எல்லா மகிமையும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது கொண்டிருந்தார். அதுதான் யோவான் ஸ்நானகன், யோவான் இந்த இடத்துல அவர் சொல்றார். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுளா இருக்கிறார், மாம்சத்துல வந்தார், மாம்சத்துல வந்த கடவுளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறார். இப்ப நம்ம மாம்சத்தில் வந்த கடவுள் மூலமாக தான் நம்ம எங்க போக முடியும், பிதாவினுடைய சமூகத்துக்கு போக முடியும். இல்ல, மாம்சத்தில் வந்த இயேசுவை நான் அறிக்கை பண்ணணும், கடவுள் மாம்சத்துல வந்தார். தி இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நான் பிலீவ் பண்றேன். இப்ப என்னுடைய ஃபண்டமெண்டல் ஃபெய்த் என்ன அப்படின்னு சொன்னா, மாம்சத்தில் வந்த இயேசுவை நான் நம்புறேன், அவர் கடவுளுங்கிறத நம்புறேன், அவர் தான் என் பாவத்தை மன்னிக்கிறாருங்கிறத நம்புறேன், அவர் இல்லாம எனக்கு பாவ மன்னிப்பு இல்லைங்கிறத நான் நம்புறேன். அந்த இதை தான் சொல்றேன். திரும்பி பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல பாருங்க, ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. 31வது வசனம் அதெல்லாம் குறிச்சிருக்கேன் பைபிள்ல, ரொம்ப நல்ல விஷயங்கள். யோவான் சுவிசேஷம் 158வது பக்கத்துல 31வது வசனம், 20:31 அங்க அது அது கோல், அது நான் எதுக்கு எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டம் சொல்றாரு. நான் எழுதுற நோக்கம் என்னன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தில், அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டுச்சு. அவர் சொல்றாரு, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்திலே, எங்க இருக்கு அவருடைய நாமத்துலதான் நித்திய ஜீவனே இருக்கு.
அவர் சொல்றார் யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் சொல்றப்ப சொல்றார், ஒன்றான மேய்தியுமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதிலே நித்திய ஜீவன். இயேசுவை அறிதல் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அதான் திருப்ப சொல்றப்ப சொல்றார் யோவான் 5:39 சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணிகளே அவைகள் என்னை குறித்து சாட்சி இடுகிறது. இயேசுவை குறித்து சாட்சி இடுகிறவைகள் அதான் அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்ப இந்த 1 அதிகாரத்துல இவர் கடவுள் மாம்சத்துல வந்தார், இவர் கடவுளாக இருக்கிறார், மனிதனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த 2 அதிகாரம் முதல் 11 வசனங்களை நம்ம வாசிச்சோம். வாசிக்கிறப்ப அந்த வசனம் சொல்றது இப்ப ஃபர்ஸ்ட் எங்க பாக்குறோம், முதல் வசனம் சொல்றது 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் சொல்லி சொல்ற. என்ன சொல்லுது, திருமணம், கடவுள் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார், அவர் பூரண மனிதனாக காணப்படுகிறார், அவர் இந்த உலகத்தின் நடைமுறை வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையிலும் கூட கடவுள் இருக்கிறார். இப்போ யோவான் என்ன சொல்றார் அப்படின்னா, கடவுள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கிறவர் கிடையாது, அவர் எல்லா நாள்லையும் அவர் ஆராதனைக்குரியவர், எல்லா நாள்லையும் அவர் காணப்படுகின்றவர், எல்லா நாள்லையும் அவரை நீ தேடணும் அப்படின்னு அவர் சொல்றார். அனுதின வாழ்க்கையில் அவர் கடவுளை ஈடுபடுகிறார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அனுதின வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் ஈடுபடும் உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இயேசு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இப்ப கல்யாணத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு இருக்கிறாருன்னா, இப்ப நடைமுறை நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டுக்காம விடுறது இல்லை, இந்த டே டு டே அஃபேர்ஸ்ல வந்து கடவுள் வந்து தலையிடாம இல்லை, அதில் கண்டுக்காம விடுறது கிடையாது, எல்லா நிகழ்வுகள்லையும் கடவுள் இருக்கிறார். புரியுதா அப்படின்னா என்னன்னு புரியுதா, நான் செய்யக்கூடிய அனுதின வாழ்க்கையில நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுள் வந்து என்னை ஈடுபடுத்தி கொள்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் கிடையாது. 2 வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது வாழ்வினுடைய நிகழ்வுகள் அனைத்திலும் கடவுள் பங்கெடுக்கிறார். 7 நாளும் கடவுளுடைய பிரசன்னம், திருமண சூழல்ல மிகப்பெரிய சமூக நிகழ்வு அங்க இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அந்த இடத்துல மரியாள் இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு மாத்திரம் கடவுள் கிடையாது, எல்லா நாளைக்கும் கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். அப்ப 3வது வசனம் சொல்றது, 2வது வசனம் சொல்றது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி சொல்லுது. ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு கல்யாணங்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில இயேசு அங்க இருக்கிறார். அதாவது என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, அந்த காணா ஒரு கல்யாணம் என்ன சொல்லி தருந்தா, இயேசுவை விட்டுட்டு எந்த காரியத்தையும் செய்யாத, நீ செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் இயேசுவை விட்டுறாத, இயேசு துணை இல்லாம எந்த காரியத்தையும் செய்யாத, அதுதான் சொல்லிது. இயேசுவை அழைச்சிக்க, எல்லா காரியத்திலும் இயேசுவை அழைச்சிக்க உன்னுடைய வாழ்க்கையில. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலேயே மறித்து, அவர் நமக்காக சிலுவையிலேயே மறித்து உயிரோடு, அப்ப எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பார். ஆக அவர் இல்லாம ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடாது. அவர் எனக்காக சிலுவையில மறிச்சிருக்கார், என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மறிச்சிருக்கார், அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருக்கார். அப்ப எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருக்கிற போது அவளை விட்டுட்டு ஒரு காரியத்தை நான் செய்யலாமா, நீ உண்மையா அவருடைய நான் இருந்தா, நான் உண்மையா கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா, அவரை விட்டுட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், அவரிடத்திலிருந்து பெறுவதற்கு சகல உரிமையும் நான் பெற்றிருக்கிறேன், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் வந்து என்னவா இருக்கேன், உரிமை உடையவனாக இருக்கிறேன், அவர் நான் அவரிடத்துல கேட்கிறப்ப நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உதவி செய்யறதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். இந்த கன்சர்ன், இந்த சோசியல் கன்சர்ன் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் படுறப்ப, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறப்ப, ஒரு மனுஷனை பார்த்துட்டு அப்படி இக்னோர் பண்ணிட்டு போறது கிடையாது, அந்த மனுஷன் மேல கடவுள் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகள்ல பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 7 அதிகாரம் 7வது வசனம் தெரியுமா, என்ன வசனம், 7:7
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். என்ன பெரிய ப்ராமிஸ் பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். எரேமியா 33:3 என்னது? எரேமியா 33 எழுதுங்க. எரேமியா 33 அதிகாரத்தில் 3 வசனம். நீங்க நிறைய விஷயம் சொல்லுவீங்களே, இந்த போன்லாம் போட்டு அந்த வசனத்தை போன்லாம் ஒன்று போட்டு அதில் வச்சிருப்பாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு. உங்க வீட்டுல எல்லாம் பெரிய ஃபேமஸ் வேர்சஸா இருக்கும் இல்லையா? சங்கீதம் 50:15 கூட சொல்லுவோம் இல்லையா? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். இப்ப ஆண்டவர் வந்து அதாவது இந்த இன்சிடென்ட், அந்த மரியாள், அந்த கல்யாணம், அவங்க சீஷர்கள், ஏசு கிறிஸ்து, அங்க இருந்த கிரௌடு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு குறைவு அப்படிலாம் யோசிச்சு பாக்குறப்ப, அப்ப இந்த ஏசு அங்க இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியா சால்வ் ஆகுதுங்கிறது பாருங்க. ஏசு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப லகுவாக சரியாயிட்டு போயிருது. எனக்கு பெருசா இருக்கு, கல்யாண வீட்டுக்காரனுக்கு எப்படி இருந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்னா கல்யாண வீடு, சாப்பாடு இல்லை அப்படின்னா கல்யாண வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கண்டிஷன். அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில அனைத்து பகுதிகளிலும் வந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த எண்டில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளிலும், வாழ்க்கையின் அனைத்து வழிகளிலும், வாழ்க்கையின் அனைத்து வேதனைகளிலும் கர்த்தர் உனக்கு வந்து உதவி செய்ய கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார். அந்த வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். என்ன, இயேசு விட்டுட்டு எந்த வேலையும் செய்யாதன்னு அர்த்தம். இயேசு கூட இருந்தா உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரியா? அடுத்தது சொல்றார், அங்க நடந்தது என்னது? அந்த நிகழ்ச்சியில அங்க திராட்சரசம் இல்லை, திருமணத்துல திராட்சரசம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கு பயங்கர அசிங்கம். அப்பனா அவன் என்ன பண்ணல, எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன செய்யணும், ஒரு திட்டமிடுதல் இல்லாம பண்ணிட்டான். கூப்பிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆகி போச்சு. அடுத்தது இன்னன்னு வந்த விருந்தாளிகளை அவமதிக்கிற மாதிரி ஆகி போச்சு. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வாழ்க்கை வந்து இதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியே திட்டமிட்ட மாதிரியே நடந்து போகிறது கிடையாது. வாழ்க்கை எப்பொழுது வாழ்க்கை நான் நினைச்சிருக்கிற மாதிரியே போறது கிடையாது. சில நேரங்களில் பிரச்சனை வரும். இதான் சொல்றாரு பிரசங்கி 2:23 சொல்றாரு, மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே அப்படின்னு சொல்லி சொல்றார். தூங்கினா கூட நிம்மதி இருக்க, வாழ்க்கை முழுசும் பிரச்சனை தான். வாழ்க்கை முழுசும் மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாம் பிரச்சனை தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோபு 14:1 பாருங்களேன். யோபு 14 ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். வாழ்க்கைங்கிறது சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, எல்லா வேலைகள்லையும் வருத்தங்கள், வேதனைகள், பிரச்சனைகள். இப்ப கல்யாண வீட்டில் ஏசு இருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் வந்து அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம், மரியாளுடைய ரிலேட்டிவோடைய கல்யாணமா இருக்கலாம், சொந்தக்காரங்க கல்யாணமா இருக்கலாம், அதனால அவங்க அழைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அங்க ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா பயங்கர கஷ்டமான ஒரு சூழல். வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இது கற்றுத்தர்றது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு போயிடும், ஏசிட்ட கொண்டு போங்க. உங்க இந்த ப்ராப்ளத்தை மனுஷன்கிட்ட கொண்டு போக, பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு, மரியாளுக்கு தெரிஞ்சு போச்சு, விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஏதோ சம்திங் ராங், இங்க வந்து பெரிய பிரச்சனை, இது அசிங்கப்பட போறோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அசிங்கப்பட்டார் ரொம்ப கேவலம், இதுக்கு மேலாம் ஒரு அசிங்கம் நல்லாவே இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, நம்ம அந்த பிரச்சனையை எடுத்துட்டு இயேசு நடத்துல வராங்க. நீ பாருங்க திரும்பி எபிரேயர்கள் நிருபம் 4 அதிகாரத்தை எடுத்து, எபிரேயர் 4 அதிகாரம் அவர் சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். என்ன விஷயம் சொல்றது அப்படின்னா, உனக்கு ஏசு இருக்கார், ஏசிட்டு வாங்குறாங்க. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம மனசு என்ன திரும்ப செய்யும், நம்ம மனசு இருக்கு பார்த்தீங்களா, பிரச்சனையை நம்மளே கையாளணும்னு தான் யோசிக்கும், நம்மளே தீர்த்துடலாங்கிறத நினைக்கும். நீ தீர்க்கறதெல்லாம் சிலதெல்லாம் ஈஸியாக தீர்த்துருப்ப சில விஷயம், ஆகவே இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம்னு சொல்லி மனுஷ புத்தியை போடுவேன். ஏசு அவருடைய சீஷர்களும் கூட அந்த மாதிரி தான். மார்க் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் காற்றும் கடலும் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்கு, என்ன செய்ய முடியும், அவன் சீசன் தான், நீச்சரிச்சிடலாம், குதிச்சிடலாம், தப்பிச்சிடலாம், ஆனா இதெல்லாம் எல்லாம் மீறி போச்சு, எல்லாமே எல்லாம் மீறி போச்சு. அப்பதான் இயேசுவை கூப்பிடுறோம். ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்ன தீர்க்கணுங்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை இயேசுட்ட கொண்டு போங்கிற இந்த முதல் அற்புதம் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் அவர் கடவுள். அவனுடைய பிரச்சனை மனுஷனால், மனுஷன் வந்து பாவத்தில் இருக்கலாம், மனுஷனால் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பலனற்றவன். ஆகவே பிரச்சனைகளை, உன்னுடைய வழிகளை, உன்னுடைய வேதனைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு போ. என்ன, எப்படி இயேசுவினிடத்தில் கொண்டு போ, என்ன நடந்துச்சு, மரியாதை என்ன சொல்றா அங்க, அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்க, அந்த வசனத்தை பாருங்களேன், ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த வசனம் 3 திராட்சை ரசம் குறைவிட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். திருப்பி அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவங்க அம்மா போய் சொல்றாங்க, இவருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் வந்து அந்த மரியாள் இயேசுவினுடைய தாயார் தான் அங்க இருக்கிறாங்க. இயேசுவின் தாய்க்கு தான் அந்த ஐ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயா இருந்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த குழந்தை இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னால, கருவில் வர்றதுக்கு முன்னால தேவதூதனுடைய செய்தியை கேட்டிருக்காங்க. சரியா, என்ன ஆச்சரியங்கள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அவங்களுடைய விசுவாசம் அந்த சின்ன வயசுலேருந்து எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குரிய ஒரு தாய் யோசித்து பாருங்க, என்ன பலமுள்ள ஒரு ஸ்திரீ யோசித்து பாருங்க. ஒவ்வொன்றையும் அந்த மரியாள் வந்து, தேவதூதர்கள் வந்தது, சாஸ்திரிகள் வந்தது, மெய்ப்பர்கள் வந்தது, இந்த காபிரியல் பேசினது, எகிப்துக்கு ஓடினது, எகிப்துலேருந்து திரும்பி வந்தது, சிமியோன் பார்த்தது, அன்னாள் பார்த்தது, இயேசு கிறிஸ்து 12 வயசுல சீஷல் இடத்துல பேசினப்ப, தேவாலயத்தில் பேசினப்ப, இதெல்லாம் ஒவ்வொரு மிராக்கிள்ஸ், கிட்டத்தட்ட 30 வருஷம் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டிலேயே இருந்தது, எப்படியெல்லாம் இருந்திருப்பாருங்கிறது இதெல்லாம் தெரிந்து வரும். உன்னுடைய ஆத்மா ஒரு பட்டயமுனை உருவி போகும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டது எப்படி இருந்திருக்கும். இப்ப அந்த அம்மா தான் வந்து ஏசுட்ட கொண்டாந்து விடுறாங்க, ஏசுட்ட சொல்றாங்க, அப்பா திராட்சரசம் இல்லப்பா அப்படிங்கிறாங்க. பதில் எப்படிப்பட்ட பதில் வருது பாருங்க, ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. திருப்பி அகெயின் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஸ்திரியே என் வேலை வரல போமா அப்படின்னு சொன்ன மாதிரினே வச்சுக்கீங்களேன். ஆனா அவர் அந்த அம்மா சொல்றாங்க, எவ்வளவு கான்பிடன்ஸ், அவர் நிச்சயம் ஏதாவது சொல்லுவாரு, அவர் சொல்றதை செய்கிட்டு போயிட்டாங்க. அந்த என்ன என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம் அந்த மரியாளுக்கு இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த 30 வருஷ அனுபவம், இப்பதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அவர் கிறிஸ்து வந்து அவர் மேசியாங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப என்ன வைட்டல் இன்ட்ரடக்ஷன் அங்கே நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தான். அந்த மிராக்கிளில் வந்து அந்த அவங்க அம்மா வந்து கூட இருந்து அவர் மேலே கொண்டிருந்த விசுவாசம். நிறைய பேர் மரியாதை கடவுளா மரியாதை தண்ணியெல்லாம் திராட்சரசமாக ஆக்க முடியல அங்கேயே. அந்த அம்மா கடவுள்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷி தான், ரோமன் கத்தோலிக்கங்க கும்பிட்ற மாதிரிலாம் அது சும்மா ஆனால் பட் வி ரெஸ்பெக்ட், நம்ம மதிப்பு கொடுக்கணும், கனம் பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கு, நல்ல விசுவாச பெண், ஒரு நல்ல நீதிமானான ஒரு பெண்ங்கிறதுலாம் நூற்றுக்கு நூறு நம்ம வந்து அவங்கள கனம் பண்ணுறோம். ஆனால் அவங்க கடவுள் கிடையாதுங்கிறதுல மட்டும்தான் நம்மளுக்கு வித்தியாசம். மிச்சபடி அந்த விசுவாசத்தை யோசித்து பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, என் வேலை வரல ஸ்ரீயை, உனக்கும் எனக்கு என்ன என் வேலை வரல அப்படிங்கிறது. என் வேலை என்ன இந்த இடத்துல என்ன, என் வேலை வரலைன்னா என்ன, என் வேலை வரலன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. என் வேலை என்ன, ஏசு இந்த உலகத்தில் வந்த வேலை ஒரே ஒரு வேலை தான், ஒரு சிறுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தருவோம். அதான் அவர் பாவிகளுக்காக தனது ஜனங்களுக்காக ஒரு சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தரும், அதான் அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த டிவைன் பர்சனாலிட்டி இந்த இடத்துல கடவுள் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறப்ப அசந்துட்டேன். அந்த தாயோடைய விசுவாசத்தை பார்க்கறப்ப இன்னும் ஒரு என்னடா இப்படி எல்லாம் விசுவாசிக்க முடியுமா, அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அவங்க நம்ம சொல்றாங்க, அவர் சொல்வாரு. அப்ப என்ன நம்பிக்கை இருக்கு, இதுதான் ஃபெய்த்து. கடவுள் மேல உள்ள நம்பிக்கைங்கிறது இதுதான், கடவுள் மேல உள்ள நம்பிக்கைங்கிறது. என் வேலை வரல ஸ்ரீ, உனக்கும் எனக்கு என்ன, அந்த அம்மா சொல்றாங்க. அவர் சொல்றபடி செய்யுங்க அப்படின்ட்டு போறாங்க. அந்த ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட் எப்படி இருந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு அந்த தனது மகன் மீது, அதாவது தேவ குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது என்ன விதமான ஒரு நம்பிக்கை, அசாதாரணமான நம்பிக்கை. பிரச்சனை வரும்பொழுது ஏசிட்டு ஓடணும். அதான் சொல்றாரு, நீங்க திருப்பி பிலிப்பியர்கள் நிறுவனத்தை எடுத்துங்க, 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜிங் தான் அது. சும்மா ஒரு ஆண்டவர் எப்படிலாம் நம்மளோட ஈடுபடுறாரு, ஒவ்வொரு மனுஷன் எப்படிலாம் கடவுளை சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது என்கரேஜிங்காக தான் சில விஷயங்களை ஆண்டவர் சொல்றாரு. 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, 6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் என்ன செய்யுமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அங்கேயும் கொண்டான்னு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தான் காத்துக்கொள்ள முடியும். சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் இருக்குது. சமாதானம் பிரபு அவர் வாழ்க்கையில் அப்படியே அங்கலாச்சிட்டு இருக்கீங்கல, பிரச்சனைய சஞ்சலிச்சிட்டு இருக்கீங்கல, ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை என்ன, என் வாழ்க்கையில என்ன, ஏமா ஏன் இப்படிலாம் நடக்குது. தேர் இஸ் அ பீஸ் இன் கிரைஸ்ட். உன் வாழ்க்கையில சமாதானம் இயேசு இடத்துல இருக்கு, இயேசு ஓடி போன்னு சொல்லி தர்றார். மரியாள் கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம், இயேசுவினிடத்திலே ஓடிப்போ, ஃபாலோ ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் சொல்றபடியெல்லாம் செய், அவரிடத்துல வா, கவலை அவரிடத்துல சொல்லிரு, அவரை சார்ந்துகொள், விடுதலைக்காக அவரை விசுவாசி. என்ன சொல்றார் பாருங்க, மரியாள் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவரிடத்துல போ, யார்கிட்ட போ, இயேசுகிட்ட போ, உன் கவலையெல்லாம் அவரிடத்துல சொல்லு, அவரை சார்ந்துக, விடுதலைக்காக வர விசுவாசி. எப்படிப்பட்ட சூழலை மாத்திடுவார், எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றக்கூடியவர். அதான் அங்க விஷயமே. அதான் என்ன எப்படிப்பட்ட சூழல் யோசிச்சு பார்த்தா, எப்படிப்பட்ட சூழல் என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்க, தண்ணி எங்கேயாவது திராட்சரசம் மாறின மாதிரி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, இல்ல யாராவது யோசிக்க முடியுமா தண்ணி திராட்சரசம் ஆகும் யோசிக்க முடியுமா, இல்ல மரியாதை யோசிச்சிருப்பாங்களா, சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்களா, கல்யாண வீட்டுக்காரன் யோசிச்சிருப்பானா, பந்தி விசாரிப்புக்காரன் யோசிச்சிருப்பானா, பிரச்சனைக்குரியவன் வந்து போயிருப்பான், எப்படி அந்த பிரச்சனை தீரும் சொல்லி, எப்படி தீரும், தீரத்துக்கு வழியே கிடையவே கிடையாது. இது இயல்பான காரியம் கிடையாது. தண்ணி திராட்சை ரசமா மாறுறது ஒரு இயல்பே கிடையாது. ஏசுநாதர் பிரச்சனைகளை நான் நினைக்கிற மாதிரி தீர்க்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். என் பிரச்சனைய நான் நினைக்கிற மாதிரி தீர்க்க மாட்டேன், இது என் வாழ்க்கையில் அனுபவம். நானும் ஆண்டோட இப்படி ஜோமன் இப்படி செய்யுங்க ஆண்டோடைய ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறேன், நான் இப்படி நடந்துட்டா நல்லா இருக்கும் ஆண்டவரையுமே, ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பிரச்சனைகள் நான் நினைக்கிற மாதிரி தீர்க்கிறவர் அவர் கிடையாது. பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள இல்லையா, நெருப்புக்குள்ள அவங்க இருப்பாங்க, நெருப்புக்குள்ளையும் தேவதூதர்களை விட்டு வெளியே தூக்கி விட்டுருக்கலாம்ல, நம்ம அப்படித்தான் நினைப்போம். நெருப்பு, நெருப்புடைய நேச்சர் என்னன்னா சுட்டெரிக்கணும், அவிஞ்சு போயிடணும். நெருப்பு பட்டுச்சுன்னா எல்லாம் இப்ப என் சட்டையில பட்டுச்சுன்னா, சட்டையில பட்டுச்சு அப்படின்னா சட்டை எரிஞ்சு போயிடும், என் சதை எரிஞ்சு போயிடும், முடியெல்லாம் எரிஞ்சு போயிடும், புசுகி போயிடும். நேச்சர் அதான் நெருப்புனா. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா, அவனை தூக்கி வெளியில கொண்டுட்டு வராங்க. வெளியில கொண்டுட்டு வந்தா நெருப்பு வாசனை கூட இல்லையா, உள்ளுக்குள்ள போட போனவங்க செத்து போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள இருந்தவன் சாகல, உள்ளுக்குள்ள இருந்த மேல நெருப்பு வாசமும் கிடையாது. இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா? திஸ் இஸ் காட். இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஏசாய 55 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பாருங்க. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. உன் நினைவு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு கிடைக்காது. பிரச்சனை நான் நினைக்கிற மாதிரி தீரும்னா தீரவே தீராது, அவர் நினைக்கிற மாதிரி தான் தீரும். அதுதான் அவர் சொல்லித்தரது. இங்க என்ன சொல்லித்தரா, இது வந்து ஒரு தண்ணியை யோசிச்சு பாருங்க, தண்ணி எப்படி திராசை திருத்தமா மாறும்? இதெல்லாம் மனுஷன் மனசுல வரவே வராது, உதிக்கவே உதிக்காது. இது என் மனசுல இல்லை, ஏன் நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. பிரச்சனை தீர்வுக்கு நான் நினைக்கிற மாதிரி இருக்காது, அதான் பிரச்சனை. அவர் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பொதுவா சரியான முறையில சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். 10 வசனத்துல பாருங்க, 2 அதிகாரம் 10 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி அடைந்ததை கொடுத்திருப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தது என்றார். கடவுளே சின்ன மூலையில யோசிக்க கூடாது, இந்த சின்ன மூலையை பயன்படுத்தி கடவுளை யோசிக்க கூடாது. நம்மளோட அறிவெல்லாம் ரொம்ப கொஞ்சம், அவர் வழி பயங்கர வித்தியாசமானது. ஆண்டவரே ஒரு பிறவி குருடனை சுகமாக்குவார், கொஞ்சிருக்கீங்களா? ஒரு பிறவி குருடனை சுகமாக்குவார், உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்ணுல பூசி விட்டுருவார். சரி, கண்ணுல பூசி விட்டு பாத்திருக்கீங்களா? கண்ணுல பூசி விட்டுருவார். நம்ம எப்படி நினைச்சிருப்போம் தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிற கண்ணு மாதிரி யோசிச்சிருப்போம். குருடனுக்கு கண்ணு இந்த இதெல்லாம் உள்ளக்குள்ள தெரியும், கண்ணுக்குள்ள விழியெல்லாம் தெரியும், அது கூட தான் பூசி விட்டார். வழி நம்மளுடைய நினைவு இல்லை, அவர் வேற மாதிரி செய்வார், நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் இப்படி இருக்கும், குருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு இருந்தாலும் அப்படி உள்ளுக்குள்ள தெரியும். ஒரு சிலருக்கு இப்படி இருக்கும், மூடி இருக்கும், இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதில் ஆண்டவர் சில விஷயங்கள் நம்மளாலெல்லாம் இந்த கிரகிச்சு பார்க்க முடியாத சில அதிசயமான காரியங்கள்லாம் செய்கிறார். நம்ம நம்ப முடியாத வழிகளை எல்லாம் கடவுள் செய்கிறார். யோசிச்சு பாத்தீங்கன்னா, பந்தி விசாரிப்புக்காரன் கேக்குறான், எங்க இருந்தியா வந்துச்சு? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவே தெரியாது. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இவ்வளவு நேரம் தண்ணி எங்க இருந்துச்சுன்னு, திராட்சரசம் எங்க இருந்துச்சுனே தெரியவே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஏசுவுக்கும் அந்த தண்ணி கொண்டு போய் மொண்டு ஊத்தனவங்களுக்கு மட்டும்தான். பிரச்சனைக்கு எனக்கு தான் தெரியும், வழி எனக்கு தான் தெரியும், என்னுடைய சூழல் எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய வழியும் வேதனையும் உலகத்துக்கு தெரியவே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவே தெரியாது. உங்களுடைய என்னுடைய பிரச்சனைகள், நம்ம மனசுக்குள்ள படுற வேதனைகள் எல்லாம் உலகத்துக்கு தெரியாது. எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கிறாய் என்று யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கு தான் தெரியும், அவர் தான் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுகின்றவர். ஆகவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆகவே இயேசுவின் இடத்துல போ, உன் பிரச்சனையை கொண்டுட்டு இயேசுவின் இடத்துல போ. அதான் சொல்றாரு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுதின மாம்ச தேவைகளை கூட கர்த்தர் சந்திச்சு கொண்டிருக்கிறார், உடனடியான தேவைகளை கூட கர்த்தர் சந்திச்சு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் உலக பிரகாரமான தேவைகளையும் கடவுள் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்றது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், எல்லாம்ங்கிறது அந்த எம்பசைஸ் ஆடட் முக்கியத்துவம் பெறுது, எல்லாம் மகிமையிலேயே நிறைவாக்குவார். கடவுள் வந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஒன்று ராஜாக்கள் நம்ம பார்க்கும் பொழுது 17 எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கணும், காகம் கொண்டு போய் அவனை போஷிச்சுக்கிட்டே இருக்குது. யாராவது நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? காகம் சாப்பாடு கொண்டுட்டு வரும்னு யாகம் நினைச்சிருக்க முடியுமா? சாரி பார்த்து விதவியின் வீட்டில் யோசிச்சு பாருங்க, பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறைஞ்சு போகவே கிடையாது. கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கடவுளிடத்துல எல்லாவற்றையும் கொண்டு போகும் பொழுது, ஹி இஸ் த ப்ரொவைடர். இப்ப இது என்ன, இந்த காணாவூர் கல்யாணம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, கடவுள் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்யாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. தேவன் இல்லாம எந்த காரியத்தையும் செய்யாத, எல்லா காரியத்தையும் கடவுள்கிட்ட கொண்டு போ. மனுஷனை நம்புறதை விட்டு, நீ மனுஷனை நம்பி நம்பி தோத்து போயிருவ, மனுஷன்கிட்ட உதவி கேட்டு தோத்து போயிருவ. மனுஷனிடத்துல ஏதாவது நீ கேட்டீங்கன்னா அவன் செய்ய மாட்டான், செய்யறேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான், இல்லாட்டி அவன் உயிரோடும் இருக்க மாட்டான், செத்தும் போயிருவான், ஒன்றும் நடக்காது. உயிர் உள்ள ஜீவன் உள்ள தேவனை நீ நம்பிக்கொள், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போ, அவர் உன் பிரச்சனையை தீர்ப்பாரு, அவரால்தான் முடியும். உன்னுடைய நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்காத, அவர் அவர் வழியில நடக்கும் பிரச்சனை. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் ஒரு விசுவாசித்தார்கள். இந்த தண்ணி திராட்சரசமா மாறணும்னு அந்த விஷயம் தெரிய வருது. எவ்வளவு பேர் விட்னஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல, எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பான். கல்யாண வீட்டுக்காரனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும், தீந்து போச்சுங்கிற விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் பயங்கர விரக்தியில் இருந்திருப்பான், சோர்வுல இருந்திருப்பான். இப்ப திருப்பி இப்ப திராட்சரசம் பரிமாறப்படுறப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க, ஏசுமாங்க எப்படி இருப்பான். தண்ணி மட்டும் சொல்லியிருப்பான், தண்ணியை கொண்டு போய் ஊத்தணும், அவர் கொண்டு போய் வந்தி விசாரிப்பு காரர்கிட்ட கொடுக்க சொன்னாரு, கொடுத்தோம், திராட்சரசமா மாறிடுச்சு. அப்படியா? சீஷர்லாம் கேள்விப்பட்டாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டாங்க, இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க. கடவுள் உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக கடவுளை நன்றி செலுத்தணும் எப்பொழுதும். வி நீட் அ தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், நன்றி அறிதல் உள்ள இடம் வேணும், மனசு வேணும். கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டது. கடவுள் செய்யற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லணும். இதைதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லா சங்கீதங்கள்ல கிட்டத்தட்ட அநேக சங்கீதங்கள்ல வந்து இந்த யூதர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய காரியம், நீ எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த எப்படி உன்னை கடவுள் காப்பாத்தின. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நீங்களும் நானும் எப்படி பாவத்துல மறிச்சிருந்தோம், கடவுள் எப்படி தனது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமா பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்தார். பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நான் தினந்தோறும் ஆண்டவர்ட்ட நன்றி சொல்றேனா, நான் பாவத்தை செய்யாம எதிர்த்து போராடுறேனா, கடவுளுக்கு மகிமை கொண்டு வரும்படியான காரியங்களை செய்யறனா, அவரை நான் மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசு மட்டும்தான் நினைக்கிறனா. இன்னைக்கு அநேகர் யார் யாரையெல்லாம் நம்புறான், மனுஷன் நம்புறான், குறி சொல்றேன் நம்புறான், ஜோசியக்காரன் நம்புறான், எவ்வளவுனையும் நம்புறான், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குறி சொல்றவங்களும் இருக்காங்க. இயேசு இடத்துல வரணும், இயேசுட்ட போ. மரியால் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காரியம், அந்த முதல் அற்புதத்துல காட்டக்கூடிய காரியம், இயேசு தேவனுடைய குமாரன், அந்த இயேசுவால் எல்லாம் முடியும். அவர் உலக இரட்சகரும், பாவத்தை சுமந்து தீர்த்த உலக இரட்சகர். அவருடைய பிள்ளையானை மாறும் பொழுது உன் வாழ்க்கையில உன்னுடைய கசப்பான காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இனிப்பாக மாற்றுகின்ற தேவன் என்பதை என்று சொல்லுகின்றார். இயேசு உன் வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளிலும் ஈடுபாடு கொள்கின்றவர். மன கிளேசத்தில் இருக்கிற, மன வருத்தத்தில் இருக்கிற, மன சோர்வுல இருக்கிற, பயத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஏசுட்ட போ. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீ பிரச்சனை எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்க, எப்பொழுதும் மனுஷன் வந்து பிரச்சனையை பெருசாக்கிடுவான், மனுஷன் எப்பொழுதும் பிரச்சனையை பெருசாக்கிடுவான். பூதாகாரப்படுத்துவான், பிரச்சனையிலே வாழ்வான், பிரச்சனைக்கு விடுதலை தெரியாது. பிரச்சனைக்கு தீர்வு ஒரே ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ இயேசுவோட பிள்ளையாவுங்க, நீ இயேசுட்ட தான் நீ போகணும். அவர் தான் லார்ட், அவர் தான் அவருடைய விசாரிக்கிறவர். உன் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்கிறாரு, உன்னுடைய பிரச்சனையை நீ சுமக்காதங்கிறாரு, பிரச்சனையை அவரிடத்துல போய் சொல்லுங்கிறாரு. பைபிள் முழுசா வாங்க, மனுஷன் சரி செய்யணும்னு நினைக்கிறான், மனுஷனால சரி செய்ய முடியாது. Look unto Christ, கிறிஸ்துவின் இடத்துல வா, அழு, அவர்கிட்ட போய் அழு. அண்ணால பாத்தீங்கன்னா அழுது இருக்கான், யாக்கோபு தேவனோடு போராடி இருக்கிறான், ஆபிரகாம் போராடி இருக்கிறான் ஜெபத்துல, யோசபாத்து போராடி இருக்கிறான் ஜெபத்துல, இயேசு ஜெபத்துல போராடி இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் ஜெபத்துல போராடி இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல் ஸ்டாப் பண்ண, எல்லாத்தையும் விட்டுரு, முதல் எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் நீ செய்யற எல்லா முயற்சிகளையும் விட்டுரு. முழங்கால் படி, முழங்கால் படி, பைபிளை தொற, பைபிளை திறந்துக்கோ, பைபிளை திறந்து ஆண்டவரே இங்க பாருங்க, இப்படி எடுத்துக்க, திறந்துக்கோ, இப்படி திறந்து வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட காட்டு, இந்த பாருங்க ஆண்டவரே உங்க கண்ணுக்கு தெரியாது, இந்த பாருங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்கல்ல, உம்முடைய வார்த்தை தானே கேளு. அப்படி ஐம்பதாம் சங்கீதத்தை எடுத்துக்க, ஐம்பதாம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட காட்டு, இப்படி காட்டு, அவர்கிட்ட இப்படி எப்படி காட்டுன்னா இப்படி காட்டு, நான் காட்டுற மாதிரியே காட்டு. இந்த பாருங்க ஆண்டவரே பாருங்க, ஆபத் 15 வசனம் காட்டுது பாருங்க, 50:15 உங்க வார்த்தை தான் ஆண்டவரே. ஆமா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க தான் ஆண்டவரை கூப்பிட சொன்னீங்க, நான் கூப்பிடுறேன், ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு விடுதலை இல்லாம இருக்கே கேளு. நீங்க தானே ஆண்டவரே சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் இவ்வளவு இக்கட்லையும் இவ்வளவு பிரச்சனைகள்லையும் இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் கணவனோடு பிரச்சனை, என்னுடைய மனைவியோடு பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளோடு பிரச்சனை, என்னுடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, என்னுடைய எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு பயம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு திகில் ஆண்டவரே, என்ன நடக்கும் எனக்கு புரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகிற்கு ஒளியாயிருந்தது. அந்த இயேசு அவர் கடவுள், அவர் மனிதனாக வந்தார், அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராயிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன கற்றுக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளிலும் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில பயமா, இயேசுவை இணைத்துக்கொள். என் வாழ்க்கையில சஞ்சலமா, இயேசுவை இணைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில அனைத்து காரியங்களிலும் இயேசுவை இணைத்துக்கொள். இயேசு வாழ்க்கையில இருக்கணும் எல்லா இடத்துலையும், ஏசி இல்லாத ஒரு சிந்தனை இருக்கவே கூடாது. இது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்க செய்யுங்க, நான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறதா எனக்கு என்னுடைய மனுஷிக புத்தி, இதை கடந்து நீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. He will do that. He is God. He is Almighty God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முதல் அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஏசுவன் வாழ்க்கையில் எல்லாத்திலையும் நினைச்சுக்க, கற்றுக் கொடுக்கிறேன். இயேசுவை சார்ந்துக, இயேசுவை விசுவாசி, இயேசுவை விட்டுறாத, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது. எந்த மனுஷனையும் நம்பாத, ஏன்னா அவர் தேவகுமார், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், மனுஷ ஞானங்களுக்கு அப்பாற்பட்டு செய்கின்றவர், நம்மளுடைய புத்திய சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கடவுளை சார்ந்துக்கோ, இயேசுவை சார்ந்து, ஒவ்வொருவரும் சார்ந்துக்குங்க, பொதுவா சொல்லல, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள்ல இயேசுவை பற்றிக்கோ. காலையில இருந்து உன் பிரச்சனை உனக்கு வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீ அதிகமா ஜோம் பண்ணுவ, உன் வாழ்க்கையில உனக்கு அதெல்லாம் உண்மையே சாதாரணமா இருக்கு. ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா கடவுள் இடத்துல முத முத கொண்டு போயிடணும், முத முத கொண்டு போயிடணும், வேற யார்ட்டையும் கொண்டு போகவே கூடாது. முதலாம் அற்புதத்துல பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மரியாள் ரஷன் டு கிரைஸ்ட், மரியாள் இயேசுகிட்ட வர்றா. இயேசு என்ன சொல்றாருலாம் பிரச்சனை கிடையாது, இயேசு சொல்றத செய்யுங்கிற அவ அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. அற்புதத்தையும் அடையாளத்தையும் வாழ்க்கையில நீ பார்க்க முடியும். வாழ்க்கையில உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிறிஸ்து, கிறிஸ்துவை சார்ந்து. ஒருவேளை அவிசுவாசியா இருந்தீங்களா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை